राम 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 हरे हरे
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे
हरे राम हरे राम 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 हरे हरे
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे
हरे राम हरे राम 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 हरे हरे
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे
हरे राम हरे राम 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 हरे हरे
हरे राम हरे राम 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 हरे हरे
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे दयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भम् वन्दे गुरुपरम्परा यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामवदतितराणि
प्रणाय मे ने अस्मद्गुरोर्भगवदोऽस्य दयैकसिन्धो
रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये भूतम् शरश्च महदावय भक्तनाथ
श्रीभक्तिकार कुलचेतन योगि महान्
भक्ताञ्जिरेणु परकाल यतीन्द्रमिश्र श्रीमत्पराङ्गुसमुनिम् प्रणदास्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम्
प्रणामो दुःखशमनः वन्दमामि हरिम् परम्
वसुदेवसुतम् देवम् कंसचानूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे
जगद्गुरुम्
आरामम् गुणसञ्चयस्य सधनम् मुख्यम् सदाश्रेयसः कारुण्यस्य तथाकरो निरवधेराधेर्हि सिद्धौ शतम् गोरा गौग गवाग्नि सञ्चय घनग संसार मेघानिलग விஜயே ஸ்ரீ பத்மநாபிரபு கெடுமிடராயவெல்லாம் கேசவாயின்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்ல விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடைவயல் அனந்த புறநகரம் புகுதுமின்று இன்று போய் புகுதிராடி எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை மஞ்சளர் பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரில் ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டு மருந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறிய சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுகிறேன் சர்வத்ர பத்மநாப சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்திருந்தனன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமணத்திகள் பைங்களவும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்பொறி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல்லிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூரிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராகும் வடிவழகு என் இதயத்துலகால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிருஹ்ணாது மாமகம் பிரசாதயதி யத் சுக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வ புண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சாத்தவாஹமீடே சிகையா சேகரினாம் பதிம் யதீனாம் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் சீர் வளம்பிக் கவன் ஊர்வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடி அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையார் எரிப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சாஸ்வதமானவன் அவனுடைய அப்ராகிருத்த திவ்யமங்கள விக்கிரகமும் சாஸ்வதமானது பிராகிருத்த திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படின்னா உலகத்திற்கு அப்பாற்பட்டதான ஷரீரம்னு அர்த்தம் ஆனா மனுஷாளுடைய ஷரீரம் அனித்யமானது ஆச்சரியமானது விசேஷமானது பிரயோஜனம் தரக்கூடியது ஆனாலும் அனித்யமானது மனுஷ சரீரம் ஷரீரத்தை உபயோகப்படுத்திக்கணும் எப்படி உபயோகப்படுத்தலாம் சரீரத்தை உபயோகப்படுத்துறது அப்படின்னா மனுஷால பொறுத்த வரைக்கும் பசிக்கும் பொழுது சாப்பிடணும் குளிக்கணும் காமசுகங்கள் அனுபவிக்கணும் வேலைக்கு போகணும் தனம் சம்பாதிக்கணும் இந்த சரீரத்துடைய சுகங்களை விருத்தி பண்ணணும் இதுதான் உபயோகப்படுத்திக்கிறது அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் நன்னா படிக்கிறது ரொம்ப புத்தி சாதுரியமா இருக்கிறது உலகத்துல பெருமை அடைகிறது இப்படிலாம் தான் ஒரு நியமங்கள் வச்சிருக்கும் மனுஷ சரீரத்தை உபயோகப்படுத்துறது அப்படின்னா இந்த சரீரத்தை கொடுத்த தெய்வத்தை அனுபவிக்கிறது இது கீழே விழுவதற்கு முன்னாடி இதனுடைய சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அவனர்களை தீர்றதுக்கு முன்னாடியே வந்த காரியம் என்னவோ அதை செய்யறது உபயோகப்படுத்துறது பேர் இப்ப துருவன் சரீரத்தை உபயோகப்படுத்தினான் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு ஜெபிச்சு பார்க்க வேண்டியதான ஸ்ரீஹரிய பார்த்துட்டான் பிரகலாதன் உபயோகப்படுத்தினான் ஆண்டாள் மீரா ஆழ்வார்கள். எத்தனையோ பேர் நம்ம சொல்லிட்டு போகலாம். உபயோகப்படுத்த தெரிய மாட்டேங்கிறது, வீணடிக்கணும், சரீரம் வீணா போகிறதே அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருக்கு. சரீரம் வீணா போகிறது யாருக்கும் ஆதங்கமே இல்லை. ஒரு பொருள் வச்சிருக்கோம், சாப்பிட்ற பொருள் சாப்பிடலை அப்படின்னா வீணா போகிறதே அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருக்கு. ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு புஷ்பம் வாங்கியிருக்கோம், தலையில சூட்டி கழட்டி பெருமாளுக்கு சாத்திர வாடி போகிறதுன்னு ஒரு ஆதங்கம் இருக்கு. இல்லாட்டி ஒரு துணி வாங்கியிருக்கோம், ரொம்ப நாளா உடுத்திக்கலை அப்படின்னா ஆதங்கம் இருக்கு. இல்லாட்டி ஒரு 20-25 வயசு ஆயிடுத்த ஒரு ஸ்திரீ குழந்தை, இல்லாட்டி ஒரு புருஷ குழந்தை 35-40 வயசு ஆயிடுத்து கல்யாணம் ஆகலைன்னா வீணா போகிறதுன்னு ஒரு ஆதங்கம் இருக்கு. இப்படியெல்லாம் நிறைய ஆதங்கம் மனசுக்குள்ள இருக்கு. ஆனா இந்த சரீரத்தை கொண்டு அடைய வேண்டியதான பரமாத்மான்ற ஒரு வஸ்துவை அடையிறேன்னு ஒரு ஆதங்கம் வரமாட்டேங்க. மத்தெல்லாம் இது போகிறது, 10 ரூபா கொடுத்து வாங்கின வீணா போச்சேன்னு. மனுஷ சரீரம் பல கோடி ரூபாவோட வசதி, இது எவ்வளவு வசத்தின்னு இன்ன வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியாது. இதோட வைத்தியத்துக்கே அவ்வளவு செலவு பண்றோம், அப்போ உடம்பு இவ்வளவு விலை இவ்வளவு வெள்ளதா இருக்கணும். இந்த வைத்தியத்துக்கே அவன் 5 லட்சம் 10 லட்சம் எவ்வளவு செலவு பண்றோம். இது சாப்பிட்றதுக்கு எவ்வளவு செலவு பண்றோம், இது உடுத்திக்கிற வஸ்திரம் உடுத்திக்கிறது எவ்வளவு செலவு பண்றோம், இது படுத்துக்கிறது ஒரு கட்டில் மெத்த போர்வை தலகாணி ஃபேனு கரண்ட், சரீரத்துக்கு இவ்வளவு செலவு பண்றோம். அப்ப இதை உபயோகப்படுத்திக்க வேண்டாமா? அப்ப இது எவ்வளவு வசதியா இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த சரீரம் உபயோகம் இல்லாம தண்டமா இருக்கு அப்படின்றது பெண் பிள்ளையுடைய வாதம். இது தண்டமா இருக்கு சுவாமி, மொசல் புழுக்க கணக்கா இருக்கு, வரப்புல இருந்தா என்ன மயம்ல இருந்தாங்க, இதை உபயோகப்படுத்தின்றா தேவையில்லை, இது ஒண்ணும் உபயோகமாகறது இல்லை. சில முதியோர் இல்லங்கள்லாம் நான் போயிருக்கேன், பக்கத்துல வயசானவாள்லாம் பார்த்துருக்கேன், வெறும் மூச்சு மட்டும்தான் இருக்கும் அவளுக்கு, வேற ஒரு பிரஜை ஒண்ணுமே இருக்காது, கோமா ஸ்டேஜ் என்ன சொல்றாலும் தெரியல, ஒரு விஜிடபிள் அப்படிங்குவா அவ்வளவுதான். அவள் வாட்டு இப்படி போட போட இடத்துல அப்படியே இருப்பா, துணியெல்லாம் அப்படி போட்டா இருக்கும் அந்த மாதிரி இருப்பா, பெருக்க வர சுத்தி அவளை குளிப்பாட்டி விட்டு எல்லாம் அப்படியே இருப்பா அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே தெரியாது. அந்த சரீரத்துக்கும் நம்ம சரீரத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம், அதுவும் சும்மா கிடக்கிறது, நம்ம சரீரம் சும்மா கிடக்கிறது இல்லையே. நான் வேலைக்கு போகிறேனே, பணம் சம்பாதிக்கிறேனே, உலகத்துல பழகிறேனே, குடும்பத்தை நடத்துறேன், எவ்வளவு சொல்ல இதெல்லாம், இது மட்டுமே மனுஷ சரீரத்துடைய வேலை இல்லை. இதை பண்றதுக்கு பெருசா ஒரு மனுஷ சரீரம் வேண்டாம், இதுக்கு ஒரு காட்டுல சிங்கமா இருந்துட்டு போயிடலாம், சிங்கமா இருந்தாலும் செலவாக கம்மி, துணி வேண்டாம், கரண்ட் வேண்டாம், ஏசி வேண்டாம், ஃபேன் வேண்டாம், குட் நைட் வேண்டாம், சோப்பு வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், ஒரு அவசியம் இல்லை. ரொம்ப சுகமான வாழ்க்கை, மனுஷ வாழ்க்கையோட சுகம், யாருக்கிட்டையும் பழக வேண்டாம், பஸ் ட்ரெயின்ல ஏற வேண்டாம், யாரும் ஏற்றவும் மாட்டா, எவ்வளவோ செலவுகள் குறவு. அதனால துர்லபமான மனுஷ சரீரம், துர்லபம் மானுஷம் ஜென்ம, ரொம்ப அழகான வார்த்தை, இது அவ்வளவு வசதி, இதை கொண்டு பிரயோஜனம் அனுபவிக்கல அப்படின்னா கஷ்டம். சமயத்துல இந்த முத்து குளிக்கிறவாள்லாம் இருப்பா, முத்தெடுக்கிறவ, அவளுக்கு அதை ஏதாவது வேணும் அப்படின்னா உடனே இந்த முத்தை கொண்டு யார்கிட்டயே கொடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி பொருளை வாங்கிட்டு வருவா. அந்த ஆத்துல அப்படி பொறுக்கி பொறுக்கி எடுத்து வச்சிருப்பா அந்த முத்து குளிக்கிறவா. இந்த ஸ்திரீகள் பாப்பா அவசரம் ஏதானும் காய்கறி தானே வேணும்னா இந்த ஒரு முத்து இருக்கும், காய்கறி கொண்டா வந்துருவோம், அவ்வளவு பெரிய முத்து, விலை மதிப்பில்லாத ஒரு முத்தை கொடுத்து சாதாரணமா ஒரு 50-100 ரூபாய்க்கு ஒரு காய்கறி வாங்கிட்டுருவா, அதாவது மதிய இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு விலை தெரியுது. அந்த மாதிரி மகோன்னதமான உன்னதமான குரல்ல மகா உன்னதமான மகோன்னதமான ஒரு கிருபை இந்த மனுஷ சரீரம், இதை கொண்டு பகவான் அனுமதிக்க வேண்டாமா? ஒரு நாளை போல சாப்பிடுறது, மலமூத்திரம் போகிறது, டாக்டர் பார்க்கறது, வைத்தியம் பண்ணிக்கிறது, இப்படியே போயிட்டிருந்தோம்னா எங்கதான் முடிவு இருக்கு? அந்த ஒரு ஆதங்கம் பெண் பிள்ளைக்கு. அதனாலே சொல்றா, இந்த சரீரத்தை கொண்டு நான் இன்னும் உபயோகப்படுத்திக்கல சுவாமி. அக்ரூரர் தன் சரீரத்தை கொண்டு போய் கிருஷ்ணன் அழைச்சிட்டு வந்தார், அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போறேன், இந்த சரீரம் தான் இல்லை அப்படின்னு ஒரு அகம்பாவத்தை ஒழிச்சு போட்டுட்டார் ருத்ரர். அதனாலே கிருஷ்ண தரிசனம் கிடைச்சிருக்கு. இந்த சரீரம் அனித்தியம் தெரிஞ்ச தானே விட்டுட்டா ரிஷி பத்னி, தேகத்தை விட்டேன் ஒரு ரிஷி பத்னியை போல. இந்த சரீரத்தை கொண்டே அழகா ஜெயிச்சுட்டாளா சீதா பிராட்டி. ராவணன் கேட்டது அவரோட சரீரம் தான், வேற ஒண்ணுமே கேட்கல. ராவணன் எதுவுமே கேட்கல, ஏ சீதை உன் சரீரம் ரொம்ப நன்னா இருக்கு, எனக்கு அனுபவிக்கணும்னு உடம்பு அப்படியே துடிக்கிறது, அதை கொடுத்துருவோம் அப்படின்னு கெஞ்சினான். இதுக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லா சௌகரியமும் நான் பண்ணித்தரேன், எனக்கு சரீரத்தை கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துருன்னா. சீதாபிராட்டி இல்லை, ராவணனுக்கு வித்துட்டேன், அவனை தர மாட்டேன்னுட்டான். அது ரொம்ப ஆச்சரியம். இந்த சரீரம் இது ராமனுடைய சொத்துரா, நான் எதுவும் உனக்கு தர முடியும், நான் தர முடியாது அப்படின்னுட்டான். உற்ற உருவினின் ஓய்கால் உமக்கொன்று சொல்லுகேன் கேன்மின் பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார் தேனும் திருக்கோயில் கண்டுகின்ற ஆழ்வார். ஏ நோய்களே, இந்த சரீரத்தை நான் வித்துட்டேன், கோவிலுக்கு எதுக்கு போறோம்னா பகவான் சரீரத்தை விற்கிறதுக்கு. அவனை மாத்திரலாம் பூக்காரி எல்லாம் வருவா, பூக்காரி காய்க்காரங்க யாராவது வருவா, வந்து வித்துட்டு போறா இல்லையா கிட்ட இருக்க பொருள். அந்த மாதிரி நான் கொண்டு போய் பத்தனாவது இடத்த இருந்தா அவன் சரீரம் அப்படின்னு கொடுத்துட்டு வரும், கொடுத்துட்டு எடுத்துட்டு வரும். சத்தியமா இல்ல, அவர் இடத்துல கொடுத்துட்டு அவர் வித்துட்டு அவர் ஆ சரி போயிட்டு வா நாளைக்கு வா அப்படின்னு திரும்பி அனுப்புறான். அதனால இந்த சரீரத்தோட வரும். அந்த மாதிரி அந்த சரீரத்தை நான் ராவனுக்கு கொடுத்துட்டேனே, ஏ ராவணா உனக்கு கிடையாது, தசமுகனை சிற்றேனோ பிராட்டியை போலே, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே. தொண்டைமான் மனுஷன், அவனிடத்துல அந்த பிராமணனுடைய மனைவியும் குழந்தை இறந்து போயிட்டா. என் சரீரமும் இந்த மாதிரிதான் எலும்பு கூட ஆக போறதுறாப்பா, ஆனா அந்த சரீரத்தை பிழைக்கவை அப்படின்னு சொல்லி தன் சரீரத்தின் மூலமா பகவானை பிடிச்சு பிரார்த்தனை பண்ணிட்டான், சரீரத்தை உபயோகப்படுத்திட்டான். பகவான் நாமஜபம் சொல்லி திருப்பதி உன்னோட பிரார்த்தனை பண்ணி அழகா மீட்டு கொடுத்துட்டான். பின்னவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போல பிசாசு, அது கூட பிசாசு சரீரத்தை உபயோகப்படுத்தின்னு கிருஷ்ணனுக்கு ஒரு விருந்து கொடுத்துட்டு. தாய்க்கோளம் செய்தேனோ அனசூயையை போல, அவளுக்கு ஒரு சரீரம் இருந்தது, அனசூயானது ஒரு சரீரத்தை தான் அடையாளம். நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு, சரீரத்துக்கான அடையாளம், ஆத்மாவுக்கான அடையாளம் இல்லை. இந்த சரீரம் என்ன பிள்ளைன்றதுக்காக ஒரு இன்சியல், அவ்வளவுதான். இந்த சரீரம் இந்த இடத்துல இப்படி வாழறது, இதுக்கு ஒரு பேர், அவ்வளவுதான். இதுக்கு சரீரத்துக்கான அடையாளங்கள் தான் அதிகம், ஆத்மாவுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான், அது பகவானுடைய சுத்தம், அவ்வளவுதான், வேற அடையாளம் கிடையாது. அனசுயா தேவி, தனக்கு அனசுயான ஒரு சரீரம் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த சரீரத்துக்கு தாயாருக்கு கைங்கரியம் என்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு, பண்ணிட்டார். தந்தை எங்கே என்றேனோ துருவனை போல, அஞ்சு வயசு குழந்தை சரீரத்தை அப்பயே உபயோகப்படுத்திக்க ஆரம்பிச்சது. அஞ்சு வயசுலயே, அஞ்சு வயசுல சரீரத்தை உபயோகமே படுத்த மாட்டோம், பீகரமும் சாப்பிடுறது தூங்குறது ஒரு டென்ஷன் இல்லாத வாழ்க்கை, உபயோகம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த பால்ய வயசு பெருசா ஒன்று சாதிச்சு கிழிச்சுள்ள, ஆனா அந்த அஞ்சு வயசுலயே துருவன் உபயோகப்படுத்தினுட்டான், பகவான் ஸ்ரீஹரிய பார்த்துட்டான். ஆச்சரியம், தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ சத்ரபந்துவை போல். சத்ரபந்துடைய சரீரம் பாபசரீரம், ஒருத்தனை பாபின்னு சொல்றோம்னா ஆத்மாவை கொண்டு இல்லை, சரீரம் பாபம் பண்றது அதனாலே பாபின்னு சொல்லும். ஆனா அந்த பாப சரீரத்தை வச்சுட்டு கூட கோவிந்தா 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 சொல்லிட்டான். ஆச்சரியம், முதலடியை பெற்றேனோ அகலிகையை போல, அகல்யா சரீரத்தை இழந்துட்டா, சரீரத்தை இழந்துட்டா, ஆனாலும் அந்த ஆத்மாவை பிடிச்ச ஆத்மாவை கொண்டு அழகா நாமஜபம் பண்ணா எந்த சரீரத்தை இழந்தாலும் ராம அனுகிரகத்தால சரீரம் கிடைச்சிருது. துர்லபம் மானுஷம் ஜென்ம, இந்த மாதிரிதான் சரீரத்தை இழந்துருந்தோம், திரும்பி பகவத் அனுகிரகத்தினாலே ஒரு சரீரம் கிடைக்க. பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போல், பூமாதேவி பகவான் அனுபவிக்கிறது ஒன்றும் குறவில், ஆனாலும் ஆண்டாள் ஒரு சரீரத்தை தாங்கிண்டு இந்த பூமியில வந்து திருப்பாறை விரதமெல்லாம் இருந்து நாச்சியாத்திரம் எல்லாம் பாடி ரங்கநாதன கல்யாணம் பண்ணின்றான் காண கிடைக்க. இந்த சரீரம் ரொம்ப வசத்து எம்பிரான் என்றேனோ பட்டர் பிரானை போல, அழகான சரீரத்தை கொண்டு படபத்ர சாயிக்கு மாலா கைங்கரியம் பண்ணார், ராஜசபையில நின்னார், ஆச்சரியமா தன் பெருமாள் வசத்தையும் நிரூபணம் பண்ணிட்டார். ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசு ஆழ்வார் போல, திருமழிசு ஆழ்வார் அந்த சரீரத்தை வச்சுட்டு அந்த ஆத்மா இதெல்லாம் தேவை, இதெல்லாம் வாழ்க்கைக்கு அனாவசியம், ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும், அந்த தீர்மானத்துக்கு வரவே கிடையாது. அந்தந்த வயசுல அந்தந்த ஆசைகள்ல ஓடும், இது தேவையா இது தேவை இல்லையா இது அவசியமா இது அனாவசியமா யோசனையே பண்றது. ஆனா திருமழிசு ஆராய்ச்சி பண்ணி விட்டுட்டார். அவன் சிறியன் செய்யணும் ஆழ்வாரை போல, நம்மாழ்வார் அழகா எதுவும் சாப்பிடல தூங்கல, ஆனாலும் அவன் குழந்ததான் அவன் அனுபவிக்க முடியும், இந்த சரீரத்தை கொண்டு அவன் சிறியவன் தான் அப்படின்னு நிரூபணம் பண்ணிட்டார். ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே, ஆச்சரியமா குலசேகர ஆழ்வார் இந்த மனுஷன் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் திருமலையில இருந்தா போதும்னு ஒரு பிரார்த்தனைட்டார். ஒருவேளை என் புத்தியினால பிராரம்பத்தினால அடுத்த ஜென்மாலாம் எங்கேயாவது கிடைச்சா கூட எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, திருமலையிலேயே தான் உன்னால கொண்டு போடுறாப்பா அப்படின்னு பெருமாளிடத்துல ஒரு பிரார்த்தனை. நீனாவோ பறவையாகவோ இவ்வளவுதான் நெஞ்சு பிடிச்சி சுத்தின்னு இருப்போம். அந்த மாதிரி ஏதேனும் நெஞ்சேனும் ஆச்சரியம், யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போல பகவானே கூட ஆச்சரியம் மனுஷ சரீரம் தாங்கி வந்து இங்க லீலைகள்லாம் பண்ணி யான் சத்தியம் அப்படின்னு நிரூபணம் பண்ணி அவ்வளவா லீலைகள்லாம் பண்றான். யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போல அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போல, கபந்தனுக்கு கிடைச்சது சாப சரீரம், ஆனா அந்த சரீரத்திலையும் ஒரு கைங்கரியம் பண்ணிட்டான். சாப சரீரம், பாப சரீரம், புண்ணிய சரீரம் எல்லாத்தையும் சொல்றாங்க. சாப சரீரமா, அந்த சாப சரீரத்திலையும் ராமலட்சுமண தரிசனம் பண்ணிட்டான். ஆச்சரியமா திரும்பியும் தேவ சரீரம் கிடைச்சிருந்து ராமலட்சுமணுக்கு கைங்கரியம் பண்ணிட்டான். அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே, அந்தரங்கம் சொன்னேனோ திரிசடையை போலே. திரிசடா அரக்கிதான், எல்லாரும் ராவண இடத்துலதான் இருக்கா, எல்லாரும் அந்த சரீரத்தை கொண்டு ராவணனுக்கு சகாயம் பண்றா, சீதாவுக்கு விரோதமா இருக்கான். ஆனா திரிசடா அந்த சரீரத்தை கொண்டு சீதைக்கு சகாயம் பண்ண ராவணனுக்கு துரோகம் பண்ணா, இப்படியும் பண்ணலாம். அந்தரங்கம் சொன்னேனோ திரிச்சடையை போலே, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போல, தனக்கு பிடிச்ச தனக்கு சுகம் தந்த தனக்கே ஆதாரமாயிருந்த அந்த சரீரம் கீழே விழுந்த சமயத்துல கூட ராமனை பார்த்து அவன் தெய்வம் அப்படின்னு தன் சரீரத்தை கொண்டு அனுபவிச்சுட்டாளாம் மண்டோதரி. அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போல, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போல. அது விஸ்வாமித்திரர் சரீரம் தான், உள்ள ஆத்மா. எனக்கு தெரியண்டா, எனக்கு தெரியண்டா, எனக்கு தெரியண்டா, ஆத்மா இருந்து பகவான் அனுபவிச்சிருக்கேன்டா, ஏ தசரதா உனக்கு தெரியலடா, உனக்கும் அதே சரியந்தா இருக்கு, எனக்கும் அதே சரியந்தா இருக்கு, உனக்கு தெரியல எனக்கு தெரியும். அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. ஆச்சரியம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் அத்தனை பலம் சொல்ற. அதே மற்றது ஏனோ மதுரகவியார் போலே, மதுரகவியாழ்வார் சரீரத்தை வச்சிருந்தா அழகா, மதுரகவின் ஒரு சரீரம் அதை வச்சுட்டு அழகா பாதுடா, எனக்கு தெய்வம்னா நம்மாழ்வார் தான், இவ்வளவு தூரம் அவர் பேசுறார், அதனால எனக்கு இந்த தெய்வம் போதும் அப்படின்னு ஆறாம். தெய்வத்தை பெற்றேனோ தேவக்கியே போல, அவளுக்கு நம்மள மாதிரி ரெண்டு கை ரெண்டு கால் இதே தான. உலகத்துல எல்லா ஸ்திரீகளுக்கும் சரீரத்துல என்னெல்லாம் உண்டோ அதே தான் தேவகிக்கும். ஸ்பெஷலா அவளுக்கு ஒன்றும் புதுசா ஒரு எக்ஸ்ட்ரா அஞ்சு கர்ப்பப்பையிலாம் எக்ஸ்ட்ரா பகவான் வைக்கவே இல்லை. லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்திரீ சரீரத்துக்கு என்ன அமைப்போ அதே தான் தேவகிக்கும். ஆனாலும் அந்த சரீரத்துக்குள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயன சமந்தத்தாளம். தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போல, ஆழி மறை என்றேனோ வசுதேவரை போல. வசுதேவர்னு ஒரு சரீரம், தெய்வத்தை அழகா பார்த்துடுத்து கண் கொண்டு இப்படி மூச்சு மூச்சு பார்த்துட்டார். சம்மனு தமத்புதம் பாலகம் மம்புஜேக்ஷணம் சத்ருபுஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோக சௌபகம் மாக வைடூரிய கிரீடக்குண்டல விஷா பரிஷ்வக்த சகசிரகுந்தலம் உத்தாமகாஞ்ச அங்கத கங்கனாதிபிஹி விரோசமானம் வசுதேவ ஐக்ஷத. இது கிருஷ்ணதிரணம் ஆயிடுச்சு, சொல்லியாச்சு கிருஷ்ணதிரணம். அவ்வளவுதான் தெய்வியை சொல்லியிருந்தா இன்னும் பரவத்தஞ்சு நாள் கிரகத்தை கிருஷ்ணதிரணம் தான். தமத்புதம் பாலகம் அம்புலேக்ஷம் சத்தியம். அந்த சரீரத்தை கொண்டு பகவானுடைய சரீரத்தை பார்த்துட்டான், ஆழியை மறைச்சுக்கோடான்னு சொல்ல பகவானும் அழகா மறைச்சுட்டான். ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே. யசோதா ஒரு மாட்டுக்கார சரீரம், உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கீ சரீரம், அந்த சரீரத்துக்கு ஒரு பெரிய வலை கிடையாது. அந்த சரீரம் ஒன்றும் பெருசா ஒரு ஒரு ஆச்சாரம் அனுஷ்டானம்லாம் இல்லாத ஒரு சரீரம், சடங்கு சம்பிரதாயங்கள் தெரியாத சரீரம், பூஜா புனஸ்காரங்கள் புரியாத சரீரம். ஆனாலும் பகவான் வளர்த்துட்டான். ஆயனாய் வளர்த்தேனும் யசோதையை போலே. அடுத்தது எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு, அவள் பொறியை ஈந்தேனோ குசேலரை போல. ஏழு சரீரம், இந்த சரீரத்தை வச்சே நீங்க சொல்லணும். ஏழு சரீரம் குசேலரோட ஏழு சரீரம், உலகத்தை பொருள் ஏழு அப்படின்னு. சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு என்ன ஏழு ஆத்மா, எல்லா ஆத்மாவும் பணக்கார ஆத்மா தான், ஒண்ணு கூட ஏழு கிடையாது. இந்த சரீரம் ஏழு, அந்த ஏழு சரீரம் தன்னால முடிஞ்ச அவளை கொடுக்க பகவான் வாங்கிட்டு. அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேரரை போலே, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே. அகஸ்தியர் அழக ரிஷி சரீரம், அந்த சரீரத்தை அழக தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி ரிஷின்ற ஒரு ஸ்டேட் அந்த சரீரத்துக்கு கொடுத்துட்டார். இப்போ ஒரு சரீரம் இருக்கு, நல்லா படிக்கிறதா அவர் சஸ்தாத்தா படிப்பார், நல்லா படிச்சவர் அவர் அப்படின்னு. அதே நல்லா ஒரு எம்டி அந்த லெவலில் போயாச்சுன்னு அவர் எம்டி. சரீரத்தாரா எந்த விதத்தை உபயோகப்படுத்துறாலும் அதுக்கேற்றாலும் இதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் உண்டு. அதை வச்சு அட்டகாசம் பண்ணிருக்கா பாபம் பண்ணிருக்கானா பாபி, தபம் பண்றான் தபஸ்வி, தியானம் பண்றான் அவர் எப்போ ஞானி, இப்படி எல்லாம் ஒவ்வொரு சரீரம் பார்த்தி ஜிக்யாசு அர்த்தாத்தி ஞானி. இப்ப சரீரத்துக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துடுறதான், ஆயுதங்கள்லாம் கொடுத்துட்டு அகஸ்தி அழகாக காட்டில் உட்காந்து தியானம் 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 தியானம்னு பண்ணி அந்த சரீரத்தை கொண்டு பகவானுக்கு அழகாக ஆயுதங்கள்லாம் கொடுத்தார். ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே, அடுத்தது அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே. தேரோதின் ஒரு சரீரம், தேரோதின் ஒரு ஜென்மம், அந்த ஜென்மாவில் ஆச்சரியமா பகவானவே பார்த்துடுறோம், நேரடியே நுழைய பகவான் இங்க இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம். அந்த சந்தேகம் போய் பகவானை பார்த்த பொழுது பகவான் அர்ஜுனன் திரௌபதி இவெல்லாம் எப்படி இருந்தான்னு என்னுடைய லேப்டாப்ல போட்டோ இருக்கு, அப்புறம் காட்டுறேன். ஆச்சரியமா இருக்கும், அந்த கட்டில் மேல ஒருத்தர் மேல ஒருத்தர் காலம் நீட்டிண்டு ரொம்ப அழகா இருக்கும், அது பாக்குறதுக்கே ஆ அப்படின்னு இருக்கும். அந்த சரீரத்தை உபயோகப்படுத்திட்டார், அந்த சரீரத்தை கொண்டே ஒரு பகவத்கீதை கருத்தார், அந்த சரீரத்தை கொண்டே வாழ்க்கை ஆனந்தம் அனுபவிச்சுட்டார், பகவான் உபயோகப்படுத்திட்டார். அந்தரங்கம் சந்தேனோ அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே, அடுத்தது கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே. ஜனக கர்மத்தால் தான் ராஜசரீரம் அடைஞ்சிருக்கார், ஆனா அந்த ராஜசரீரத்திலையும் கர்மத்தினால தாயாரையும் பெருமாளையும் அடைஞ்சுட்டார், மாப்பா பொண்ணா அடைஞ்சுட்டார், மாப்பிள்ளையை அடைஞ்சுட்டார். கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே, கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே. திருமங்கையாரும் ஒரு சரீரம் தான், இந்த சரீரத்தை கொண்டு எல்லாத்தையும் கடிப்போம், பகவான கடிச்சதே கிடையாது, அதை கடிச்சு பார்த்துட்டார். கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே, நாக்கு கடிச்சுட்டோம் அப்படின்னு உதட்ட கடிச்சுட்டேன் அப்படிமோ, ஆனா பகவான கடிச்சுட்டேன் மறந்து போய் யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்லை. இந்த சரி இப்படியே எவ்வளவு எத்தனை வருஷம் அது அவ வயசு கணக்கு பண்ணிக்கோங்க, இது வரைக்கும் ஒரு நாளா பகவான கடிச்சுக்கலாம் இல்லை. கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே, அடுத்தது குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போலே. அனந்தாழ்வான ஒரு சரீரம், பாம்பு சரீரம், ஆனாலும் பெருமாளுக்கு குறையாரு, அது பிளெக்சிபிலிட்டி இருக்கு, பாம்பு அழகாக இஷ்டத்துக்கு வளையலாம் எப்படி வேணா நில்லியலாம், அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்தா பகவான் படுத்துட்டு அப்படி படுத்துருவார், பகவான் இருந்தார்னா அப்படி குறையாயிடுவார், பகவான் உட்காந்து உடம்பு வளர்ச்சி சிம்மாசனம் ஆயிடுவார், உடம்பு வளர்ச்சி கொடுத்து அந்த உடம்பு பாம்புன்ற சரீரத்தை அவ்வளவு அழகா பகவானுக்கு எப்படி எல்லாம் உபயோகப்படுத்த முடியும் அப்படி எல்லாம் உபயோகப்படுத்துவார். குடை முதலானதானேனும் அனந்தாழ்வான் போலே, கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே, கருடாழ்வார். அவருக்கு பிறகுதான் முடியும், தாத்தா பெருமாளே நீ எங்கெல்லாம் போன சொன்ன அழிச்சுட்டு போறேன், நான் பறக்கதான் முடியாது, என்ன பண்ண முடியும் இல்லையா, என்னால பறக்க முடியும், அந்த சரீரத்தை நீ கொடுத்துருக்கா, உனக்கு எங்கெல்லாம் பக்தாவை பார்க்கறதுக்கு பறக்கணுமோ சொல்லு, உன்னை தூக்கிட்டு பறக்கிறேன்னு பறந்துட்டா. கொண்டு திரிந்தேனோ திருவடியை போல, அடுத்தது இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவானை போல. அரிஜன சரீரம் உலகத்தை பொறுத்த வரைக்கும் தீண்டத்தகாத சரீரம், ரொம்ப சாதாரண கீழ் ஜாதி சரீரம், ஆனாலும் ஒரு பிரம்மராட்சி இழைப்பு விடாய் தீர்த்து திருக்குறுங்குடி நம்பியுடைய பிரபாவத்தை நிரூபணம் பண்ண சரீரம். இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவான் போல, இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களை போல. இடிச்சுட்டு பிடிச்சுட்டு இருக்கிற இடத்துல இம்சையில மூணு பேர் நின்று இருக்கா, என்னடாது பெரிய தொந்தரவா போச்சு, நிம்மதியா படுக்கலான்னு பார்த்தா ரெண்டு பேர் தொந்தரவு தந்துட்டாலே, மூணு பேர் நினைக்கலையா, மூணு பேர் இடிச்சு பிடிச்சுட்டு இருக்கும்போது பிரபுவை பார்த்துட்டா. இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களை போல, இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரை போல. வால்மீகி மகரிஷி கொள்ளகாரனா இருந்து ரிஷியா மாறி ராமாயணம் எழுதி இவ்வளவும் பண்ண பிறகு அந்த சரீரத்தை கொண்டு ராமனுடைய குழந்தைகளுக்கு பேர் வச்சு அவளை வளர்க்கறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாழ்வார் போலே. சரீரம் ரொம்ப நல்லா இருந்தது, ஃபஸ்டாஸா இருந்தது, ஆனா தேவதேவியின் இடத்துல மாறி கொடுத்து திரும்பவும் மீட்டு கொண்டு வந்து திரும்பியும் ரெண்டு மாலையை கொடுத்துட்டார். இருமாலை ஈந்தன் சரீரம் ஒருவேளை வீணா போனா கூட, ஒருவேளை வீணா போகிறது இல்லாட்டி தவறான வழியில போனா கூட திரும்ப மீட்டு கொண்டு வந்து பகவத் சரணானந்தத்தை ஒப்படைக்கும். இருமாலை ஈந்தேனோ தொண்டடி பொடியார் போல, அப்புறம் அவன் உரைக்கப்பெற்றேனோ திருக்கச்சியார் போல. திருக்கச்சியார் திருக்கச்சி நம்பிகள் வியாபாரி சரீரம், வைஷ்ய சரீரம், ஆனாலும் அழகா பகவானத்துல பேசும்படியாக சரீரத்தை உபயோகப்படுத்துங்க. சொல்ல போன்ல பேசினாலே காதல கேட்கல, பக்கத்து உள்ளே பேசினா காதல் கேட்கணும், பெருமாள் பேசுறது காதல் கேட்கறதே கிடையாது. ஆனா திருக்கட்சியார் அந்த சரீரத்தை கொண்டு பெருமாள் பேசுறது அப்படியா வரதா சரி வரதா அப்படின்னு காது கொண்டு எல்லாரும் காது கொண்டு சத்சங்கம் கேட்கறதே பரம பாக்கியம் தான். இவர் காது கொண்டு பெருமாள் பேசுறதே கேட்கிறார். அவனை வைக்க பெற்றேனோ திருக்கட்சியார் போலே, அவன் மேனி ஆனேனோ திருப்பானரை போலே. இந்த சரீரத்தை எல்லாரும் விழுந்தாச்சு அப்படின்னா எரிச்சிருவா புதைச்சிருவா அப்படியே விட்டான் நாய் நெறி குத்தும். ஆனா திருப்பானர் பார்த்தார் ஆச்சரியா, அந்த மேனியோட கொண்டு அவர் ஒட்டி வச்சுட்டார். ஜம்மன் தங்க நகைகள்லாம் பண்ணுவோம், அதுல இந்த நவரத்னங்கள்லாம் பதிப்போம், நவரத்னத்து தங்கத்துக்கு சம்பந்தமே கிடையாது, ஆனா இந்த நவரத்ன கொண்டு அதை ஒட்டி வைக்கிற மாதிரி அவன் மேனி ஆனே திருப்பானாழ்வாரை போல. அப்புறம் அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போல. வசிஷ்டர் குருன்னு ஒரு சரீரம், அந்த குருன்ற சரீரம் என்ன பண்ணணும் அழகா வழி காட்டிட்டார் அவ்வளவுதான். குரு சரீரம் பண்ண வேண்டிய ஒன்னு வழி காட்டினா போதும். வைத்தியம் ஒரு சரீரம் எதுக்குன்னா வைத்தியம் பண்ணா போதும், அதுக்கு மேல வேற ஒண்ணும் கிடையாது. ஆச்சரியம் அந்த மாதிரி அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போல. அடுத்தது அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போல. பொம்பளை பாட்டு ஏதோ வந்தா ஏதோ இருந்தா ஏதோ போறான், ஆனாலும் அந்த சரீரத்தை ராமானுஜர் பாதுகையை வாங்கிட்டாள், அபகரிச்சு விட்டாள் ராமானுஜரிடத்திலேருந்து. அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே, மண் பூவை இட்டேனோ குறவ நம்பியை போல. ஏதோ பானம் பண்றவர் அப்படின்னு அந்த சரீரத்தினால என்ன பண்ண முடியும், அதுல ஒரு பூவை பண்ணி திருவேங்கடமுடையானுக்கு போட்டு மோட்சம் அடைஞ்சுட்டார். மண் பூவை இட்டேனோ குறவ நம்பியை போல, மூலம் என்று அழைத்தேனோ கஜராசனை போலே. யானை புத்தியே இல்லாத ஒரு சரீரம் யானை சரீரம், புத்தி புலி கூட இல்லாத ஒரு சரீரம்னா யானை. அதுக்கு பார்த்தா அங்குசம் இத்தினுட்டுதான் இருக்கும், அதை வச்சு முன்னாடி வச்சு கிராஸ் பண்ணப்படாதுன்னு அப்படியே நின்று பிரிச்சு நினைச்சுக்கணும். ஆனால் அந்த சரீரத்தை கொண்டு ஆதி பீஜாய ஒரு கத்தி கத்தி எடுத்து யானை சரீரமா இருந்தாலும் உபயோகப்படுத்தின சொன்னாவே குழந்தைகளாக சொல்றாருல, மீனாய் பிறக்கும் விதியுடையனாவே குருகாய் பிறக்கும் எப்படி சொல்றாரு, அதே மாதிரியே ஆச்சரியமா மூலம் என்று அழைத்தேனோ கஜராசனை போலே, பூசை கொடுத்தேனோ கூணியை போல. எல்லாரும் பரிகாசம் பண்ற சரீரம், போடி 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 கூணி சி போ, ஏ கூணி வாங்க, ஏ கூணி அங்க போ, ஏ கூணி வராளா, ஏமா நீ எப்பயாவது நிமிந்து நின்றுக்கியா அப்படி இத்தனை பேர் பரிகாசம் பண்றாளா. ஆனா அந்த சரீரத்தை கொண்டு பகவானுடைய திருமேனியில சந்தனத்தை பூசிட்டா. பூசை கொடுத்தேனோ கூணியை போல, பூவை கொடுத்தேனோ மாலா காரணை போல, ரே பூகாரா அப்படின்னு எல்லாரும் இங்கவா அங்கவான்னு ஏவல் பண்ணும்படியான ஒரு சரீரம் அடைஞ்சிருக்கா. ஆனாலும் பகவான் கழுத்துல மாலையை போட்டு அந்த சரீரத்தை உபயோகப்படுத்தினா. பூவை கொடுத்தேனும் வாழாக்காரரை போல. அடுத்தது இது கூட சொல்லணும், வழி அடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போல. கடைசி என்னமோ ராஜசரீரம் தான், யுவராஜ சரீரம், ஆனாலும் எனக்கு அது முக்கியம் இல்லை, ராமண்ணா கைங்கரியம் தான் விசேஷம், இந்த சரீரம் கைங்கரியம் பண்றதுக்காகத்தான் அப்படின்னு அந்த சரீரத்தை ஒப்படைச்சுட்டாராம். வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போல, வைத்த விடத்து இருந்தேனோ பரதனை போல. பகவான் காட்டிலேருந்து நாட்டு வரணும்னா ஆசைப்பட்டா அதெல்லாம் நடக்கிற சரி, 14 வருஷம் அண்ணா வரைக்கும் காத்துட்டு இருக்கோம்னு பகவான் இந்த சரீரத்துக்கு என்ன ஸ்திதி வச்சாம அந்த 14 வருஷம் அந்த ஸ்திதியிலேருந்து மாறாம இருந்தான். எல்லாரும் இருக்கும் அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கும் 10 மாசம் அப்படியே இடுக்கிண்டு ஒடுக்கிண்டு கைகாலம் அடக்கிண்டு வெளியில வந்தோம்னா அட்டகாசம் ஆரம்பிக்கும். அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன உண்டு அங்கே இருக்கிற இடத்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்கே வந்து ஒரே எரிச்சலா இருக்கோ குழுகுலுன்னு இருக்கோ என்ன இருக்கோ, அம்மா என்ன சாப்பிட்றாரோ இப்படி இந்த பக்கம் சுத்திட்டு அந்த பக்கம் சுத்திட்டு தலைகையை குப்புறப்படுத்திட்டு என்னமோலாம் பண்ணி பராது பாடுபட்டு இருக்கோம். ஆனால் வெளில வந்துட்டோம்னு இப்படிலாம் இருக்க முடியும், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு 1000 நியாயங்கள் தரிசனமான பரதனோட சரீரத்தை பகவான் இங்கே வச்சாலும் அப்படியே வச்சுட்டு இருந்தான். வைத்த கடத்தி இருந்தேனோ பரதனை போலே. அடுத்தது அக்கறை கேவிட்டேனோ குகப்பெருமாளை போல. ஒரு வேடுவன் காட்டுக்குள்ள இருக்கு, காட்டு ஜாதி சரீரம், ஆனாலும் அதை கொண்டும் பகவானுக்கு அல்ப கைங்கரியம் பண்ணிட்டு அக்கறைக்கு விட்டேனோ குகப்பெருமாளை போல, அரக்கருடன் பொருதேனோ பெரிய திருவுடையார் போல. பரவ சரீரம் ஆனாலும் ராம கைங்கரியம் சீதா கைங்கரியம் பண்ணிட்டார் ஜடாயு. அரக்கருடன் பொருதேனோ பெரிய திருவுடையார் போல, இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனை போல. கூட கூட அண்ணா திரஸ்கரிச்சுட்டான், பொய் தொல வந்து வாட்சி எனக்கு உடம்பிறந்தே கொள்ளும் வியாதி போடா போ போ போ, இந்த சரீரத்தினால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ போய் தொலைன்றதான் லோகம். அந்த சரீரத்தினால அவருக்கு பிரயோஜனம் இல்லைன்னா போய் தொலை அப்படின்னு ஒதுக்கி தள்ளுவார். அந்த மாதிரி ராமன் ஒதுக்கிட்டான் விபீஷன் பார்த்தா, இனிமேல் இந்த சரீரத்துக்கு கதி ராமன் கொண்டு போய் ராமன் கல்ல போட்டுட்டான். அக்க இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனை போலே, இனியதென்று வைத்தேனோ சபரியை போலே. சபரி ஆச்சரியமா சரிதான சொல்றது, இது வேற வாக்கியம் இருக்கா இனியதென்று வைத்தேனோ சபரியை போல. அகம் வேத்னி சொன்னேன், ஏ தசரதா உனக்கு அந்த சரீரம் தெரியல எனக்கு தெரியும் அகம் வேத்னி சொன்னேன், அது பெண்பிள்ள வரமாட்டாங்க. இனியதென்று வைத்தேனோ சபரியை போல, சரீரத்தை கொண்டு எல்லாரும் தனக்கு வேண்டிய சம்பாதிச்சு நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும்னு அனுபவிப்பான். ஆனா அந்த சரீரத்தை கொண்டு ராமனுக்கு எது இனியதோ அதை சேகரித்து வச்சுட்டாலும், இனியதென்று வைத்தேனோ சபரியை போல, இங்கும் உண்டென்றேனோ பிரகலாதனை போல. அந்த பாடுபடுத்துறான், சரிப்பா நீ சொன்ன மாதிரி இங்க இல்லப்பா விட்டுடுப்பா, நமக்கு யாரோ 10 வாட்டி திருப்பி திருப்பி கேட்டா, ஆமா பெண்ணன்ற நீ சொல்றியா ஒத்துக்கிறேன், சரி ஒத்துக்கிறேன், அவ்வளவுதானே, இனிமேல் டிரான்ஸ்பர் பண்ண விட்டுடும், இதோட போதும், உனக்கு எனக்கு வம்பே வேண்டாம், நீ சொல்றியா இரண்டு சொல்லிட்டு போறான் அவ்வளவுதானே விடு அப்படின்னு தப்பிப்போம். ஆனா பிரகலாதன் தப்பிக்க இங்கும் உண்டு. நீ என்ன வேணா வெட்டி போடு, என்ன வேணா விஷம் கொடு, என்ன வேணா தீயில போடு, என்ன வேணா பண்ணு, இந்த சரீரத்தான உன்னால பண்ண முடியும், யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது, இவ்வளவுதான். ஆனாலும் இங்கு உண்டென்றே இந்த பிரகலாதனை போல, இங்கில்லை என்றேனோ திருதி பாண்டனை போலே, என்னடா கிருஷ்ணன் இங்க இல்லவே இல்லமா அப்படின்னு ஒரு பொய் சொல்லிட்டான். இந்த சரீரத்தை வச்சு ஏன்னா அவ்வளவு விசேஷம், பொய் சொன்னது பெருசு இல்ல, பெருமாள் அரசு பண்ணி வச்சிருந்தே இந்த சரீரத்துக்கு போதும், இதுக்கு மேல எனக்கு வாழ்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நமக்கு இந்த சரீரத்தை ஒரு விடத்துல கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனிடத்திலேயே மோட்சம் நேரடியா தோல்விட்டான். கிருஷ்ணன் ஒழிஞ்சின்றான், கிருஷ்ணன் அவனுக்கு இந்த பானை பிடிக்கும்ன்றத விட கிருஷ்ணன் ஒழிஞ்சின்ற இந்த பானை, இந்த பானையின் காரணமா எனக்கு மோட்சம் கிடைச்சா இந்த பானைக்கும் மோட்சம் கொடுன்னு கேட்க, இங்கில்லை என்றேனோ ததி பாண்டனை போலே, காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே. இன்னைக்குதான் முதல் தடவை எல்லா வாக்கியமும் சொல்லியிருக்கோம் பெண்கள் ரகசியத்துல, காட்டுக்கு போனேனோ பெருமாளை போல, நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு எல்லா ஏற்பாடும் ஆயிடுத்து, நாளில இருந்து அப்படி அரண்மனையில சிம்மாசனத்தை அப்படி ஜம்முன்னு உட்கார்ந்து தலையில கீழம் எல்லாம் உட்கார்ந்து எல்லாரும் சலாம் போட்டுட்டு சௌகரியமா இருக்க வேண்டிய சரீரம். ஆனா ஒரு ராத்திரி எல்லாம் மாறியாச்சு, அடுத்த நாள் போய் காட்டுல புல்லுலையும் குப்பை இதுலையும் மரத்தடியிலையும் படுக்கணும், காய் கறி கிழங்க சாப்பிடணும், சத்தியமா இந்த மாதிரி ஏதாவது நிலைமை வந்துருத்துனா எல்லாம் தற்கொலை பண்ணிப்பேன். ரெண்டவே பகவத் பாதரா இருக்கட்டும், மத்வரா இருக்கட்டும், சுவாமி ராமானுஜரா இருக்கட்டும், இன்னைக்கு எத்தனையோ மகாத்மாக்கள் உண்டு, அத்தனை பேருமே ஆன்மீக விஷயம்ன்றது அவ்வளவு அழக ஜோரா சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியன் தான் சுவாமி ராமானுஜர், பெரியதான காரியங்கள் பண்ணக்கூடிய பலவான். லக்ஷ்மணனா இருந்திருக்கார், பலராமனா இருந்திருக்கார், பகவத் கைங்கரியத்தை தலைச்சிருக்கார், பகவான் பிரத்யக்ஷம் அனுபவிச்சிருக்கார், பகவானுக்கு ஒரு மேல அதீத பிரியம், இத்தனை தகுதிகள் இருந்தாலும் தேமேன்னு ஒரு பகவத் விஷயத்தை லோகத்துல பிரகடனப்படுத்தின்றிருந்த ஒரு ஆச்சாரியர் தான், நிஜமாவே ஆச்சரியமான ஒரு ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜர். அந்த ராமானுஜருடைய கிருபா கடாட்சம் பெண்பிள்ளை மேல விழுந்துடுத்து விழி கிடைக்குமா, அதுதான் கரெக்டா அந்த சமயத்துல வந்து விழும் குரு கிருப. இப்படியே குரு நம்மளை உட்காந்து இப்படியே பார்த்துட்டு இருந்தா எல்லாம் நடக்கணும் இல்லை, எப்ப பாக்கணும் அப்படி பாக்க உங்களே பார்த்தா ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. பத்மநாபன் பாக்க வச்சா பாக்கலாம், 3 மணி நேரம் 30 மணி நேரம் 30 கோடி வருஷங்கள் கூட பாக்கணும், இல்லாட்டி அவரோட சொத்து மாதிரி 1.5 லட்சம் கோடி வருஷம் கூட அவரை பார்க்கலாம், பத்மநாபர் 1.5 லட்சம் கோடி வருஷம் பார்க்கலாம், அவர் சொத்த 1.5 லட்சம் கோடியே ஒரு நாள் கூட பார்க்க முடியாது, பைத்தியம் பிடிச்சிடும். நமக்கெல்லாம் தெரியாத வரைக்கும் பகு உத்தமம், பைத்தியம் பிடிக்கிற விஷயம் அது நிஜமாவே. அதனால குரு கிருபா கடாட்சம் எப்ப விழணுமோ அப்ப விழுந்துடும். நாரத துருவன் பின்னாடியே சுத்தின்ல, சுகபிரம மகர்ஷி பரிசுத்த பின்னாடியே சுத்தின்ல, எப்ப சரியா அவளுக்கு சொன்னா உரைக்குமோ அவ உபயோகப்படுத்திவாளோ அப்ப டக்குன்னு கொடுத்துருவான். பசிக்கும் பொழுது ஆகாரம் கொடுக்கறா போல, பசி வந்துருத்தா சாப்பிடறியா, பசி வந்துருத்தா சாப்பிடறியா, பசி வந்துருத்தா சாப்பிடறியா, அது இல்ல குரு வேலை. அது ஆத்திருக்க அம்மா அப்பாக்களுக்கு மாமிகள் மாமாக்கள் சித்தப்பா சித்திகள் பசிக்கிறதா சாப்பிடறியா, பசிக்கிறதா சாப்பிடறியா, பசிக்கிறதா சாப்பிடறியான்னு கேட்டுப்பா. குரு தெரியும் பசி வந்துட்டா டக்குன்னு சாப்பாடு போட்டு, அவ்வளவுதான். கண்ணன் போல நல்ல கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்னு சொல்றோம், கோபிகளுக்கு பசி வந்தது பசி மாறி போயிட்டு கிளம்பி போயிட்டான், கோபிகா கீதம் பாடினா பசி வந்துருது திரும்ப வந்தான், பசி வந்தால் பிரபு வருவான், அவ்வளவுதான் பசி வரணும். ராமானுஜருடைய கடாட்சம் பெண் பிள்ளை மேல பூரணமாக இருந்துருது, அதனாலே தான் ஏனம்மா போறாள் அப்படின்னு கேட்கிறார். என்ன பார்க்கலாம், சுவாமி ராமானுஜர் ரொம்ப அழகா பிள்ளை உடங்காவளிதாசர் அப்படிதான், யார் ராணி பொம்பளை பெண்டாட்டியுடைய கண்ணழக பாதினி பின்னாடி நடந்து வரையே யார் ராணின்னு கேட்டார். சரியா இந்த திருத்தி பணி கொள்றது தடுத்தாற் கொள்றது இந்த வார்த்தைகள்லாம் ஆச்சாரிய புருஷாவுடைய வாழ்க்கையில மட்டும்தான் சம்பவிக்கும். ஆதிசங்கர பகவத் வாழ்க்கை எடுத்துக்கலாம், சுவாமி ராமானுஜர், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யர், மத்வாச்சாரியார், எத்தனையோ பேர், எத்தனையோ பேர் தடுத்தாற் கொள்றாளாம். நிஜமாதிரிதான் தடுத்து ஆட்கொள்ளுதுன்ற வார்த்தை சரியான அர்த்தம். பெண் பிள்ளையும் அழகா பேசுறா சுவாமி ராமானுஜரும் நிதானமா கேட்டுக்கிற பல சந்தர்ப்பம் நம்ம அபத்தமா பேசுவோம், ஆனாலும் குரு தலையாட்டி கேட்டுப்பார். இந்த பெண் பிள்ளை பேசுறா, நம்ம அபத்தமா பேசல, காரியமா பேசுறா, சரியா பேசுறா, நியாயமா பேசுறா. அது பெண் பிள்ளையுடைய வாக்கியங்கள் எல்லாமே தான்
அந்த திருக்கோள திவீதம் சொல்லிட்டு ஒதுங்கிறத குறிக்கோளா வச்சு பேசிட்டு இருக்கான். அதுதான் பெரிய குறையாது, இல்ல யாரும் கவனிக்கல. ரொம்ப அழகா பேசுறதெல்லாம் வாஸ்தவம், ஆனா அவர் சொல்ற ஒவ்வொரு வாக்கியமும் அங்க திருக்கோள இருக்க அழுது அழுகிறது இல்லை, அதனால கிளம்புறேன். நம்மளாம் ஒரு சாக்கு சொல்லுவோம் இல்ல, கோவில் வரணும்னு ஆசையாத்தான் இருக்கு, முடியல, என்ன பண்றது, இங்க இருந்தே மானசீகமா நினைச்சுக்கிறேன். எங்க எங்க மூணு தெரு தள்ளி இங்கே நினைச்சுக்கலாம் மானசீகமா, ஏதோ ஒரு மூணு கடல் தாண்டி எங்க அமெரிக்காவில் உட்கார்ந்து இருக்கா, ரஷ்யாவில் உட்காந்துருக்கா, மானசீகமா பத்மநாபுரம் நினைச்சா நியாயம். எல்லா பக்கத்துல பக்கத்துல ஒரு நாலு திருவனந்தபுரம் 15-20 தெரு தான் மொத்தமாவே, அப்பெல்லாம் சந்து தெரு வேற சந்து வேற. ஹைரோட என்எச் பார்த்தோம்னா ஒரு 2-3 இருக்கும் அவ்வளவுதான், மற்ற எல்லாம் சின்ன சின்ன ஸ்ட்ரீட், அதுக்கு ஒரு குட்டி குட்டி சந்து, எல்லாம் முட்டு முட்டு சந்து. இதுல இங்கேயே நினைத்து மானசீகமா நினைக்கணும், அது எங்கேயா போயிருக்கலாம், அதுக்கு கஷ்டப்பட்டு பத்மநாபுரம் உங்களை பிடிச்சி இங்க உட்கார வைக்கணும். இங்க இருக்கிறது பிரத்யட்சமா பார்ப்பதற்காக தானே, மானசீகமா நினைப்பதற்காக தான். மானசீகமா நினைக்கிறது முடியாத சமயங்கள்ல, ஒண்ணு முடியாத சமயங்கள்ல, இல்லாட்டி ஞானியான சமயத்துல, ரெண்டுத்துல ஏதான ஒண்ணு இருக்கா நீங்க தான் பாத்துக்கணும். ஞானி ஆயத்துல நீங்க போகவே வேண்டாம், நீங்க அங்க அங்க அணங்க வேண்டாம், அதையே கிடக்கலாம். இல்லாட்டி முடியல, அணங்க முடியல, அப்பயும் நியாயம். திருத்திருவா போவோம், பத்மநாபர் கோவில் போவோம், அதை மானசீகமா நினைச்சுக்கணும், அது பரமநியாய சாதாரண நியாயம்லாம் கிடையாது, அதெல்லாம் குலகுத்தத்தை விட பெரிய குத்தம். அதுக்கெல்லாம் வந்து ஐபி செஷன் எல்லாம் வந்து இதுவே கிடையாது, சட்டப்படி கூட சொல்லவே முடியும், சட்டத்துக்கெல்லாம் அப்பாற்படுறதுக்கெல்லாம் உடனே மரதண்டனம் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து கோர்ட்டு கேட்டு வழக்கு வக்காலத்து ஒண்ணுமே அந்த ஆன் த ஸ்பாட் வெட்டி போடுற முடிஞ்சு போச்சு. அப்போ சாதனை கூட வெட்டுறா வெட்டி நேரம் நரகத்தை புதைச்சிட்டு மறுவாலையே பாருங்க. மானசீகம்னா நினைக்கிறதுன்னு ஒரு காரணம் உண்டு. பெண்களே பலபலப்பட்ட வாக்கியங்களை சொல்லி தான் இந்த ஊர்ல இருக்கிற அருகதை இல்லாதவள், அதனாலே போகிறேன் அப்படின்னு சார். இருந்தாலும் ராமானுசர் நிதானமா கேட்டுக்கிறார். ஏன் கேட்கிறார் அப்படின்னா, அவ சொல்லக்கூடிய காரணம் நியாயமா இல்லையோ, அவ சொல்லக்கூடிய விஷயங்கள் அழகா இருக்கு. இந்த சமயத்துல குழந்தைகள் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லும், நான் அப்படி சிரிச்சுட்டே கேட்டு இருக்கோம், அப்புறம் அப்படின்னு அது சொல்லறது பொய் நமக்கு நல்லா தெரியும். அது நீங்க ஸ்கூல் போகல என்னமோ வயிறு என்னமோ மாதிரி பண்றது, அப்புறம் வயிறு மட்டும் சாப்பிட்டுருக்கும், அதெல்லாம் வயிற்று வலிக்கிறது என்னமோ சம்பந்தம் வளரும். இந்த குழந்தைகள் பார்த்தா நல்லா வளரும், நமக்கு அது நல்லா பொய்யே சொல்றது, பைத்தியகாரமும் வளருதுன்னு தெரிஞ்சாலும் அது சொல்ற பாணியை ரசிச்சுன்னா சொல்றது பாருங்க. தலைவரே ஆட்டி அப்பா அம்மா பரத்து படம் பார்த்துட்டு பாத்தியா நான் சொன்னேன் தெரிஞ்சதா அப்படின்னு ஒரு அந்த மாதிரி ராமானுஜர் இவர் சொல்ல நியாயமான காரணங்கள் இல்லைன்னாலும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள், அதனாலே நிதானமா ரசிச்சு கேட்டு இருக்கார். பெண்பிள்ளையும் தைரியமா விஷயங்கள் பேசுறான். ராமானுஜர் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ராமானுஜர் இடத்துல பேசிட்டு இருக்கா, ராமானுஜர்னு தெரியாமலேயே பேசிட்டு இருக்கா. ஒவ்வொரு வாக்கியமும் மணிமணியான வாக்கியங்கள், ஆச்சரியமான வாக்கியங்கள் அழகா சொல்லிட்டு வர. ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டான் போலே, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே, அனுகூலம் சொன்னேனோ மல்யவானை போலே, இப்படி ஒவ்வொன்னா அழகா சொல்லிட்டு வர. ராமானுஜன் ரசிச்சு கேட்கறதுனா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர். இவள் திரும்ப திரும்ப பாகவதம், ராமாயணம், விஷ்ணு புராணம், ஆழ்வார்கள் வைபவம், ஆச்சாரிய வைபவம், இதுலேருந்துதான் விஷயங்கள் எடுத்து சொல்றான். அதனால ராமானுஜர் ரொம்ப ஆச்சரியமா எல்லாத்தையும் கேட்டு இருக்கார். அனுகூலம் சொன்னேனோ மல்யவானை போலே அப்படின்ற ராமானுஜர் சிரிக்கிறார். மல்யவான் அனுகூலம் சொன்ன மாதிரி நானும் உனக்கு அனுகூலம் தானே சொல்றேன், ஊரை விட்டு போகலாமா அப்படின்னு அனுகூலமா தானேமா சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்ற மாதிரி சிரிச்சா. உடனே பெண் பிள்ளைக்கு அது புரிஞ்சது, வாஸ்தவம் தான் இவரும் அனுகூலம் தான் சொல்றார் ஆனாலும் அப்படின்னு சொல்லி அடுத்த வாக்கியத்தை சொல்லிட்டார். கல்வன் இவன் என்று கல்வன் என்றேனோ லோக குருவை போலே, கல்வன் என்றேனோ லோக குருவை போலே. ரொம்ப ஆச்சரியமான ஒரு வாக்கியம். இன்னி வரைக்கும் இந்த வாக்கியத்துக்கு மட்டும் சரியான வியாக்கியானம் கிடைக்கல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த லோக குருன்ற ஒரு வார்த்தை யார சொல்றதுன்னு தெரியாம சொல்லிட்டு அடிக்கிற. லோக குரு அப்படின்னா வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சுவாமி நம்மாழ்வார சொல்லணும். ஆனா இதுவரைக்கும் சொன்ன எந்த வாக்கியங்கள்லயுமே பெண்கள்ல ஒருத்தருக்கே ரெண்டு வாக்கியங்கள் சொன்னல, ஒரு வாக்கியம் ஒருத்தரை பத்தி சொல்லியாச்சு, அடுத்த வாக்கியம் இன்னொருத்தரை பத்தி தான். இப்ப நம்ம அதை பத்தி சொன்னா அப்படின்னா அவன் சிறிய நின்றேனோ ஆழ்வாரை போல, திரும்பி வேறதான் இடத்துல திரும்பி நம்ம ஆழ்வாரை பத்தி பேச்சு இல்ல. ராமனை பத்தி சொன்னா காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே அப்படின்ச்சான். அதே கிருஷ்ணனும் பெருமாள் தான், ஆனா கிருஷ்ணனை பத்தி சொல்லும் போது யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலேன்றான். அதனால ஏற்கனவே சொன்ன ஆள திரும்ப சொல்லல, ஏற்கனவே சொன்ன விஷயத்தையும் திரும்ப சொல்லல. அது பெண்பிள் ரகசியத்துடைய ஒரு அழகு. சரியா சொல்லணும்னா உபன்யாசம் எல்லாம் பண்றோம்னா சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. புனருக்தின்னு சொல்லுவா, திரும்ப திரும்ப சொன்னோம்னா அது ஒரு குற்றம். அது வந்து பேசுறதுக்கு அழகு இல்லை. அவ வந்து அழகா விஷயம் தெரிஞ்சு பேசலே அப்படின்னு அர்த்தம். நான் சின்ன குழந்தைகள்லாம் மனப்பாடம் பண்ணிடுற சொல்லி டக்குன்னு ஒரு வார்த்தை மறந்தா திரும்பி ஆரம்பத்திலேயே ஆரம்பிக்கும், திரும்பி வேறதுல விடும், திரும்பி அங்கேயே ஆரம்பிக்கும், புதலே ஆரம்பி திரும்பி திரும்பி வரும். அதனால புனருக்தின்னு சொல்லுவா. அது பார்க்க நிறைய இடங்கள்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப உபன்யாசங்கள்ல பெரியவாள்லாம் உட்கார்ந்துருக்க, யாராவது உபன்யாசம் வந்திருக்கா அப்படின்னா சொன்ன விஷயத்தை திரும்ப சொல்ல மாட்டான். நீங்களே பார்த்துருக்கலாம், நான் உபன்யாசம் பண்ணும்போது இவர் ஒரு வசியமான வாசுதேவாச்சாரியா சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லுவேன், அதை சொல்லிட்டு இருக்கோம் அவரை சொல்லுவார். ஆனா நான் எடுத்து சொன்ன ஸ்லோகங்களோ நான் எடுத்து சொன்ன விஷயங்களோ திரும்ப சொல்ல மாட்டான். அப்படி சொல்லியாச்சுன்னா அது புனருக்தி, அது ஒரு குற்றம். அது பேசுறதுல அது ஒரு குற்றம். ஆனா நம்ம அடுத்த நாட்டு பேசும்போது அவ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி பேசுறாங்க, அதை போர் அடிக்கிறது. அதையே திரும்ப திரும்ப ஏன் சொல்ற அப்படின்னா அதெல்லாம் நமக்கு வேற வழி தெரியறது இல்லை. அது புனருக்தின்னு பேர், திரும்ப சொல்லப்படாதுன்னு ஒரு சாஸ்திரம். இப்ப பெண்பிள்ள அந்த சாஸ்திர நேமம் அவளுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல. கரெக்டா சொன்னதை திரும்ப சொல்லாதபடி வாக்கியங்கள், ராமாயணம் பல இடங்கள்ல சொல்லலாம், திரும்ப திரும்ப அதே வாக்கியங்களோ அதே மனுஷாவோ வரல. அதே மனுஷா இருந்தா கூட பரவாயில்லை, அவளுக்கு வேற விஷயம் சொல்லலாம். ஆனா இதுவரைக்கும் எங்கேயும் சொல்ல. அதனால இந்த லோக குருன்ற வாக்கியம் சுவாமி நம்மாழ்வாருக்கு இல்லை அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடலாம். கல்வா, கல்வான்னு தைரியமா யாரும் சொல்லுவாங்க, பெருமாள் மட்டும் தான் சொல்லுவா கல்வன் அப்படின்னு. வேற யாரையும் கல்வா அப்படின்னு சொல்றதே கிடையாது. பெருமாளுக்கே பல ஊர்களில் கல்வன்னு திருநாமம் வேற உண்டு. மதுரையில போயாச்சுன்னா கள் அழகர் அப்படின்னு பேரு. ஆச்சரியமா ஸ்ரீவைகுண்டம் நவதிருப்பதி போயாச்சுன்னா சோரநாதன் அப்படின்னு பேர், சம்ஸ்கிருத பெயர். தமிழ்ல பார்த்தோம்னா கள்ளர்வீரான் அப்படின்னு தான் பெயர். நிறைய இடங்கள்ல பெருமாளுக்கு இந்த கல்வன் அப்படின்ற ஒரு திருநாமம் உண்டு. 108 திவ்ய தேசத்திலே காமாட்சி அம்மன் கோவில்ல ஒரு திவ்ய தேசம் உண்டு, திருக்கல்வனூர்னே பேரு. அந்த திவ்ய தேசம் பேரு திருக்கல்வன் ஊர். காமாட்சி அம்மன் கோவில்ல உள்ள போய் ஒரு சைட்ல நுழைஞ்சோம்னா திருட மாதிரியே பெருமாள் சுகத்தோட சுகத்த ஒட்டின் இருப்பார். இவ்வளவா இருப்பார் பெருமாள், குருவா இருப்பன் சைடு தான் இருப்பார், சுகத்தோட சுகத்த ஒட்டின் இருப்பார். அவருக்கு பேரு கல்வன் பேரு. ஆச்சரியமா காமாட்சியும் ஸ்ரீதேவியுமா அப்படி பேசும்பொழுதோ கல்வன் வந்துட்டான் ஒட்டு கேட்கறதுக்கு அப்படின்ற தாயா. அதனால அவனுக்கு திருக்கல்வனூர் அப்படின்னு திவ்ய தேசத்துக்கு பேர், திவ்ய தேசம் அது காமாட்சி அம்மன் கோவிலும். அதனால பெருமாளதான் கல்வா அப்படின்னு சொல்ற நவநீத சோரன், சித்த சோரன். இந்த சோரன்ற வார்த்தை பகவானுக்கு தான் சொல்ல, வேற யாரும் சிவபெருமான சோரனோ இப்படி முருகனை வந்து திருடன்லாம் சொல்லவே மாட்டான். திருடனா இனி வரைக்கும் அண்ணிலேருந்து இனி வரைக்கும் ஒரே ஒரு திருடன் தான், உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னா பகவான் நாராயணன் தான். அதனால கல்வன் பகவான் சில சில இடங்கள்ல தான் கல்வா அப்படின்னு சொல்றான். குரு அப்படின்னு சொல்றதுனால சுக்கராச்சாரியர் குருன்னு ஒரு ஓரத்துல எடுத்துக்கலாம், அசுர குரு அவர். ஏன்னா அவர் சொல்றார் இவன் கல்வன் அப்படின்றார். அழகா வாமன மூர்த்திய பெருமாள் வந்து நிலம்மாவலி மூவடிதா அப்படின்றார். அப்ப சுக்கராச்சாரியர் சொல்றார் விபீஷண மகாபலி நம்பாதே, இவன் கல்வன் மாய விஷ்ணு கலத்தனமா வந்திருக்கான் ஏமாந்துராதே அப்படின்றார். ஆனா சுக்கராச்சாரியர் லோக குருன்னுலாம் ஒத்துக்க முடியாது, அசுராலே குருன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறார். இப்ப நம்ம ஏன் லோக குருன்னு ஒத்துக்கணும்? அப்ப யார் அந்த லோக குரு? வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பின்னாடி லோகா பிள்ளை லோகாச்சாரியன்னு ஒருத்தர் வந்தார். ஆனா ராமானுஜர் காலத்துக்கு அப்புறமா ரொம்ப நாள் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு, அதனால அந்த லோக குரு இல்லை. இப்படி எல்லாரையும் தள்ளிண்டே வந்தோம்னா ஒருத்தர் லோக குருன்னு ஒருத்தர் தெளிவா மாற்றார். அது யாரும் இல்ல, சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி. அவர் தான் லோக குரு. ஸ்ரீமத் பாகவதத்திலேயே ஒரு இடத்துல பகவான் சிவபெருமான பார்த்து லோக குரு அப்படின்னு சொல்றான். சிவபெருமான பார்த்து பகவான் சொல்றான் ரொம்ப அழகா. எப்ப அப்படின்னா அந்த பஸ்மாசுரன் சிவபெருமான் கிட்ட தரம் வாங்கிட்டு, நான் யார் தலையிலெல்லாம் கை வைக்கிறேனோ அவெல்லாம் பஸ்மமாசனம்னு சொல்லிட்டு வரம் வாங்கிட்டு அவன் கடைசியில சிவபெருமான் தலையிலேயே கை வைக்க போறானே, அப்பதான் பெருமாள் குருக்களை புகுந்து ரெண்டு விதமா சொல்லுவா. பிரம்மச்சாரியா வந்து பிராமணனா வந்து ஏமாத்தினான்னா, இல்லாட்டி ஸ்திரீயா வந்து ஏமாத்தினான் அப்படின்னு. அவர் மொத்தத்துல அசுராளை ஏமாத்துறது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை, நன்னா தெரியும். மோகினி அவதாரம் எடுத்து அசுராளை ஏமாத்தினார், பாம்புடைய வாசுகியுடைய தலையை பிடிச்சுட்டு அசுராளை ஏமாத்தினார். நாங்கெல்லாம் வந்து பாம்புடைய வாழை பிடிக்க மாட்டோம், தலையைத்தான் பிடிப்போம், ரொம்ப சந்தோஷம், அதுதான் வேணும்னு போய் வாழ் பக்கம். அதனால எல்லா விதமான சேஷ்டைகளும் பண்ணி அசுராளை ஏமாத்துறதுல பகவான் பரமசமர்த்தன். ஆச்சரியம், இந்த பஸ்மாசுரன் சிவபெருமான் அவனுக்கு வரம் கொடுத்துட்டார். இவன் உடனே சொன்னா உன் தலையிலேயே கை வைக்கிறேன் அப்படின்னு விட்டான். உடனே சிவபெருமான் ஓடி வர எதிர்க்க பகவான் வரான். பிராமண வேஷத்துல வந்துட்டு இப்ப அவர் சொல்றதெல்லாம் பலித்தமாகறது இல்ல, உனக்கு தெரியாத உலகம் முழுக்க குச்சு குச்சுன்னு பேசிட்டு இருக்காள். உன் காதல் இது எப்படி விழாம போயிடுத்து, நீ வேற இவ்வளவு வருஷம் அவரை தம்பி வேற தபசு நின்று அவர் ஏதோ வரம் கொடுக்கிறார், நீ டெஸ்ட் பண்ணி பாத்தியா? டெஸ்ட் பண்றதுக்காக தான் அவர் தலையில கை வைக்க ஓடினே, அவர் ஓடிண்டே இருக்காரு. நீ எதுக்கு இதை கஷ்டப்படுற? ஒன்னும் வேண்டாம், அவர் சொன்ன வரம் பொய்யன்னு உனக்கு நீயே ப்ரூவ் பண்ணிக்கோ. உன் தலையில நீயே கை வச்சு பாரு. இதுக்கு போய் வேர்க்க விறுவிற்கு அவர் பின்னாடியா ஓடுது. உடனே சொன்னதாக இது நல்ல ஐடியாவா இருக்கேன், தலையில கையை வச்சான், முடிஞ்சான், பஸ்வம் ஆயிட்டான். பொய்யா இருந்தா உசுரோட இருப்பான், சத்தியமா இருந்தா பஸ்வம் ஆகும், ரெண்டுத்துலயும் பிரயோஜனம் இருக்கு. அதனால பெருமாள் அப்படி அனுகிரகம் பண்ணிட்டார். ஆச்சரியமா அவனுக்கு, அவன் அந்த மாதிரி பண்ணிட்டு உடனே பகவான் சிவபெருமான பார்க்க வர, பார்க்க வந்துட்டு சிவபெருமான பார்த்து பெருமாள் சொல்றார், பகவான் சொல்றான், அவாவா பண்ண பாவங்களை அவாவால் அழிச்சிடும். நன்னா ஞாபகிச்சுக்கோங்க, இந்த பாதிகள்லாம் நன்னா இருக்காளேன்னு நம்ம கேட்கிற கேள்வியே அபத்தம். அவள் அழிக்கிறதுக்கு சரியான பரித்ராணாய சாதுனாம் வினாசாயச்சு துஷ்கிருத்தான் பெருமாள் வர வேண்டிய அவசியமே கிடையாது. துஷ்ட நிக்கிரகத்துக்காக பெருமாள் வரவே வேண்டாம், அவாவாளுடைய பாபமே அவளை அழிச்சுடும், அவரவர்களுடைய பாபமே அவர்களுடைய நன்மைகளை கெடுத்துடும், அவரவர்களுடைய பாபமே அவர்களை லோகத்தை விட்டு பிரிச்சிடும். அதனால பாதிகளை பத்தி நன்னா இருக்காளே சௌக்கியமா இருக்காளே அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவரவர் பாபமே அவரவர்களுக்கு வேண்டியதான துக்கத்தையும் கஷ்டத்தையும் மனோவியாக்கூலத்தையும் வியாதியையும் தரித்திரத்தையும் எதெல்லாம் மிகவும் கஷ்டம்னு லோகத்துல பிரசித்தியோ அதெல்லாம் தானா கொடுத்துரும். அது புராணம் இத்திஹாசம் எல்லாத்துலயும் நிரூபணமான உண்டு. அதுபோல பகவான் சொல்லிட்டார் சிவபெருமான் இடத்துல, அதனால அவனுடைய பாபமே அவனை கொண்டுடுத்து, மற்றவாழ் இடத்துல பாபம் பண்ணாலே அப்படி ஆயிடும் அப்படின்னா நீரோ விஸ்வேஸ்வரன் கிமு விஸ்வேஸ் ரொம்ப அழகா சொல்றார், கிமு விஸ்வேஸ் நீர் பெயர்பட்டவர், நீர் விஸ்வேஸ்வரன் விஸ்வநாதனாச்சே, விஸ்வநாதனா இருக்கிற உம்மிடத்துல அபசாரப்படுறதா நன்னா இருக்க முடியுமா? கிமு விஸ்வேஷ கிருதாகஸ்கௌ ஜகத்குரௌ அப்படின்றான் பெருமாள். ஜகத்குருவா இருக்க உம்மிடத்துல போய் பாவம் பண்ணா அவனுக்கு நல்ல கதி கிடைக்குமான்றான். அதனால பகவானே சிவபெருமான ஜகத்குரு அப்படின்னு சொல்லியிருக்கார். தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் சிவபெருமான், சிவபெருமான் எப்ப கழ்வான்னு சொல்ல அது ஒண்ணு இருக்கே, சிவபெருமான் லோககுருன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டோம். சிவபெருமான் அழகா கழ்வான்னு சொல்ல ஹரிவம்சத்துல இருக்கு இந்த விஷயம், இங்க எல்லாமும் இருக்கு விஷயம், ரொம்ப ஆச்சரியம். சில விஷயங்கள்லாம் பார்த்தா எங்கேயோ யாரோ எப்படியோ சொல்லிடுறான். அதனால சனாதனமான இந்து தர்மம் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் எங்க போனாலும் ஒரு லிங்க் உண்டு, இதுக்கு மேல லிங்க் இல்லைன்னு எந்த விஷயமே கிடையாது. ஆச்சரியமா சிவபெருமான் எரிச்சு போட்டுட்டார் காமதேவன், காமன் எரிச்சு ஆச்சு, அவன் ரூபம் இல்லாம அலைஞ்சிட்டு கிடக்கிறான். அதுக்குள்ள கிருஷ்ணாவதாரம் ஆயாச்சு, பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறான். கிருஷ்ணாவதாரம் பகவானுக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம், அதனால கிருஷ்ணாவதாரம் பரிபூர்ண அவதாரம் அப்படின்னு சொல்றோம். பகவானே ரொம்ப ரசிச்ச ஒரு அவதாரம், உத்தவரே சொல்றார் அவன் ரொம்ப ரசிச்ச ஒரு அவதாரம். விதுரகிட்ட சொல்ற பாகவதத்துல ஆரம்பிக்கிற கிருஷ்ணனே மயங்கின ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம். இந்த கிருஷ்ணாவதாரத்தை பார்த்து அசந்து போயிட்டார் சிவபெருமான். அப்ப பகவானிடத்த சொன்னார், நீ ஒரு தடவை நம்ம கைலாசத்துக்கு வரணும், அந்த அழகா என்கிட்ட ஒரு வரம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னுட்டான். உடனே பகவான் சிரிச்சான், கட்டாயம் வரேன், தேவையான சமயத்துல நிச்சயமா வரேன் அப்படின்னுட்டான். ருக்மிணி கல்யாணம் ஆன பிறகு பகவான் கைலாசம் போறான், கைலாசம் போறான். அப்படி போற வழியில தான் பின விருந்து ஒருத்தன் கொடுத்துட்டான், கண்டா கர்ணன், பின விருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே. கைலாசம் போறார், பின விருந்து கொடுத்த கண்டா கர்ணன் அனுகிரகம் பண்ணார். அழகா சிவபெருமான கைலாச லோகம் போயிட்டு ஒரு கையெல்லாம் கூப்பிண்டு விஸ்வநாதா நீலகண்டா மகாதேவா எல்லாம் உமா பிரபு எல்லாம் சொல்லி சொல்லி பகவான் ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணிட்டு எனக்கு ஒரு பிள்ளை வரமான அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறான் பகவான். ஏன்னா அவர் எரிச்ச காமனத்தான் பிள்ளையா பத்திக்க போற, இவ ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒப்பந்தம் இருக்கு. சிவபெருமானுக்கும் கண்ணனுக்கும் உள்ள ஒரு ஒப்பந்தம், சிவபெருமான் காமனை எரிச்சவர், இவன் காமனை பிள்ளையா பத்தான். அதனால இவ ரெண்டு பேர்கிட்ட போனாலும் காமன் நம்மளை விட்டு போயிடும், சிவன் இடத்துல போனா காமனை கொண்டு போட்டுடுவார். நிறைய பேர் இந்த அகோரிகள்லாம் அலைவாழ்கள், அவளுக்கு எதை பத்தியுமே கவலை இல்லை, பணத்தெல்லாம் சாப்பிடுவாள். நமக்கு பணத்தை வச்சுட்டு சாப்பிடுறதே கஷ்டம், பக்கத்து கூட தான் போய் காஃபி குடிக்கும். அவ பணத்தையே சாப்பிடுவான்னு பாத்துக்கலாம். இந்த காமனை எரிச்ச கூட்டம் அப்படி அவ அகோரிகள், அவ்வளவுதான். அவளுக்கு எதை பத்தியுமே கவலை கிடையாது. இந்த பைராகிகள்லாம் உண்டு, வஸ்திரமே போடாமலை, ஸ்திரீ புருஷா இவ்வளவு ஸ்திரீகள் நிக்கிறாளே, அவபாட்டுக்கு போயிட்டுப்பா. அவளுக்கு அந்த ஒரு லஜ்ஜைன்ற ஒரு விஷயமே கிடையாது, வெக்கமே கிடையாது. லஜ்ஜ இல்லாத கூட்டம், கிருஷ்ண பக்த கூட்டம், அவளுக்கும் காமம் வராது. ஏன்னா அது வருத்த விதை மாதிரி அந்த காமம். கிருஷ்ண இடத்துல போய் ஆச்சுன்னா வருத்த விதை, மீராவுக்கு எங்கேயாவது காமம் வந்ததா இல்லையே, காமத்திலேயே மயங்கி கிடந்த பில்வமங்கலர்லாம் ஆச்சரியமா லீலாசுகரா மாறினார் அப்படின்னா அதுதான் கண்ணனுடைய பிரேம அதிசயம், ரொம்ப விசேஷம். அத்தனை ஆச்சரியமானது, அத்தனை அற்புதமானது. அப்ப கோபிகள்லாம் காமத்தினாரே கண்ணன் அடைஞ்சார்கள்னு நாரதர் சொல்றாருன்னா, அந்த காமம் மத்த காமங்கள் எல்லாம் விட வசத்தியான ஒரு காமம். லௌகீகமா நம்ம எத்தனையோ விஷயங்கள்ல ஆசை இருக்கணும், எல்லாத்துக்குமே காமம் அப்படின்னு தான் பெயர். அதுல இந்த லௌகீகமான காமத்துடைய எல்லை அப்படின்னா ஒரு சரீரத்தை அனுபவிக்க துடிக்கிறது உடம்பு, அதுதான். இன்னொரு சரீரத்தை அனுபவிக்கிறது, ஆண் சரீரமா இருந்தா பெண் சரீரம், பெண் சரீரமா இருந்தா ஆண் சரீரம்னு ஒரு துடிப்பு. அதுக்கு அடுத்த துடிப்பு பகவான் அனுபவிக்கிறன்ற காமம். அது சிலாரூபமா தெரியுமா, இருக்கான்னு புரியும், ஆனா பிரத்யேகத்தை கிடைக்கிறது கஷ்டம். அவனோட ஒரு சுகம் அனுபவிக்கிறதுன்றது புரியாத ஒரு காமம், ரொம்ப விசேஷம். அது புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம், அது லௌகீகமான விஷயங்களை கடந்ததான ஒரு விஷயம். அதனால மனுஷன் ஒரு எல்லைக்கு மேல சிந்தனையே பண்ண முடியாது. அதனால பகவான் அழகா சொல்லிட்டான், எனக்கு ஒரு பிள்ளை வரம் வேணும் அப்படின்னு இவனுக்கு என்ன குறைச்சல். அதுவும் சிவபெருமான் சரியா வேதப்படி பார்த்தோம்னா, புராணங்கள் படி பார்த்தோம்னா பகவானுடைய பேரன், பகவானுடைய பிள்ளை பிரம்மா, பிரம்மா இடத்திலிருந்து உற்பத்தி ஆன சிவபெருமான். அதனால அப்படி பார்த்தோம்னா பேரன், பேரன் இடத்துல போய் தாத்தாவே எனக்கு ஒரு பிள்ளை வரம் வேணும்னு கேட்பாரா, லோகத்துலயே நடக்குமா? ஆனா பகவான் கையெல்லாம் கூப்பிண்டு மகாதேவா தேவதேவா நீலகண்டா அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எனக்கு பிள்ளை வரம் வேணும் அப்படின்னு கேட்டான். உடனே சிவபெருமான் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வெளிய திருச்செண்டே கல்வா அப்படின்னு விட்டாரா, நீ ஜெகநாதன், நான் விஸ்வநாதன் சொல்ல, நீ ஜெகநாதன் தாப்பா, நீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், ஏதோ நான் நீ கைலாசம் வரணும்னு ஆசைப்பட்டேன், வர வாங்கிக்கோன்னு கேட்டேன், விளையாட்டுக்காக சும்மா கேட்டேன், என்ன பண்றான்னு அதை நிரூபணம் பண்றதுக்காக, என் பெருமையை நிரூபணம் பண்றதுக்காக உன் பெருமையை குறைச்சிண்டு என் முன்னாடி வந்து கைகூப்பி வரம் கேட்கிறையோ கல்வா, அப்பா பெரிய கல்வண்டா, நீ என்னையே இந்த பாடுபடுத்துறாய், ஏற்கனவே மோகினி அவதாரம் எடுத்து நீ ஏமாத்துட்ட, இப்ப இப்ப ஏமாத்த வந்திருக்கியோ அப்படின்னு கல்வா அப்படின்றார் சிவபெருமான். அந்த மாதிரி பகவான புரிஞ்சண்டு கல்வன் என்றேனோ லோககுருவை போலே, ஒரு வியாக்கியான் நம்மாழ்வாரக சொல்லுவா திருமங்கையார் சொல்றது உண்டு. ஆனா ஏன் சிவபெருமான சில பேர் ஒத்துக்க மாட்டேங்கன்னா, வைஷ்ணவா சிவபெருமான பத்தி சொல்ல மாட்டா அதனாலே, அது ஒரு தப்பு அபிப்பிராயம், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். வைஷ்ணவாவுக்கும் சிவனுக்கும் ஆகாது, வைஷ்ணவா சிவன் கோவிலுக்கு போக மாட்டா, அப்ப பத்மநாபர் கோவிலுக்கு நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கோமே, அங்க சிவபெருமான் கீழே தாழ இருந்துட்டு தானே இருக்க, சிவபெருமான பார்க்காமலையா மேல பார்த்துட்டு இருக்கும், பத்மநாபன் கைய பார்த்தாலே தானா கீழே சிவபெருமான பார்த்துதானே ஆகணும். இன்னொன்னு சொல்லலாம், தலை குனிய குனிய சிவபெருமான் தெரியவா, தலை நிமிடம் பத்மநாபன் தெரியவா, ரெண்டுமே உண்டு. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். சிவபெருமான தலை குனிஞ்சு போனோம்னா அவர் தலையை நிமித்தி பத்மநாபர் பாருங்கள், நிறைய தாத்பரியங்கள் உண்டு. இன்னும் பத்மநாபனை பத்தியோ திருவனந்தபுரத்தை பத்தியோ உள்ளவாளுக்கு தெரியலன்றதுதான் உண்மை. பத்மநாபனையே தெரியலான, 1,00,000 கோடியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை மட்டும் மனுஷாளுக்கு நன்னா ஒட்டிட்டு விடுத்து. நான் பார்த்த வரைக்கும் பத்மநாபனை தெரிஞ்சுக்கணும்னு இருக்கிற தவிப்பிய விட 1,00,000 கோடி மடங்கு அந்த 1,00,000 கோடி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ஆசை கூடி கிடக்கு. ஆச்சரியம், வைஷ்ணவா சிவபெருமானை கொண்டாடலே அப்படின்னா எல்லா பகவானுக்குள்ள அவர் ஐக்கியமா இருக்கிறதுனால தனித்தனியா ஒவ்வொரு தேவத்தை கிட்டையா போகிறது கிடையாது. எல்லா தேவதைகளும் பரமாத்மாவுக்குள்ள அடக்கம்ன்ற பட்சத்துல அவனுக்குள்ள எல்லாரும் இருக்க, நீங்கள்லாம் ஒண்ணும் வேண்டாம், வைஷ்ணவாவை விட்டுடுவோம், வைஷ்ணவாவை விட்டு வைஷ்ணவா எல்லாம் பெருமாள் பக்கம் விட்டுடுவோம், எல்லா தேவதைகளும் கொண்டாடுறோம். இந்த பத்மநாபர் பின்னாடி நிறைய பேர் நிக்கிறாள், எத்தனை பேர் எத்தனை பேர் ஒழுங்கா பார்த்திருக்கு, வைஷ்ணவாவை விட்டுடுவோம், வைஷ்ணவாலாம் ஓரம் தள்ளிடுவோம். வைஷ்ணவா அல்லாதவர்கள் பல பேர் பத்மநாபன் கோவிலுக்கு போயிட்டு இருக்காரு, சரி சிவபெருமான விட்டுடுவோம், சிவபெருமான் பிரம்மதேவர் விட்டுடும், அது ஓரத்தில் இருக்க மற்ற எல்லா தேவதைகளையும் எத்தனை பேருக்கு கரெக்டா இங்க பிரம்மா இந்த பக்கத்துல நிக்கிறவர் அவர், அவருக்கு அப்புறம் இவர், இவருக்கு அப்புறம் அவர், யாரோ ஒருத்தர் கை காட்டி சொல்ல முடியுமா? அங்க இருக்க போட்டியே சொல்ல முடியுமா? அவருக்கே தெரியுமா? சந்தேகம் தான். எல்லாரும் பத்மநாபனுக்குள்ள ஐக்கியம், எல்லாரும் கோவிலுக்கு பத்மநாபர் தானே பெருசா பாக்குறோம், அதுதான் யாரும் பெருசா தெரியும். அதனால வைஷ்ணவர்கள் மற்ற தேவதைகளை கொண்டாடுறதுலன்னா இவனை கொண்டாடியே முடியல. இவன் ஒரு சகசநாமம் சொல்லியே இன்னும் அனுபவிச்சு முடிக்க, அப்புறம் தான் எல்லா சகசநாமத்தையும் சொல்றதுக்கு ஒரு அஷ்டபதியே இன்னும் புரியல, அந்த பாவமே இன்னும் சித்திக்க, அதுக்கப்புறம் அடுத்த நாடத்துல போறதுக்கு ஒரு பகவத்கீதையே இன்னும் தீர்ந்த பாடில்லை, ஒரு பாகவதமே இனி வரைக்கும் கரைச்சு குடிச்ச பாடில்லை, ஒரு ராமாயணமே இனி வரைக்கும் ஸ்வீகரிச்சா பாடில்லை, அதுக்கப்புறம் தானே மத்தத்துக்கு போகிறதுக்கு. அதனால அதனால சில பேர் சீனா ஒத்துக்கிறது, ஆனா ஆழ்வார் பல இடங்கள்ல தாழ்சடையும் நீழ்முடியும் உண்மழவும் சக்கரம் சூழறமும் பொன்னானும் தோன்றுமாள் அப்படின்னு. ஆழ்வாரே திருவனந்தபுரம் மகாத்மிய சொல்றார், குமர குமரனார் தாதை துன்பம் துடைத்த கோவிந்தனாரு அப்படின்றார். குமரனார் தாதை துன்பம் துடைத்த கோவிந்தனார் அப்படின்றார். இப்ப குமரனார் தாதைன்னு சிவன் யோசிக்காம இருந்துவாரா? எனக்கு சிவனை பிடிக்கல அதனால குமரனார் தாதை அப்படி இல்ல, குமரனார் தாதைனால சிவன் அவருக்கும் தெரிஞ்சது, சிவனுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே ஆச்சரியம். அதனால சிவபெருமான் தான் பகவான பார்த்து கழ்வா அப்படின்றா. அதனாலதான் இவள் சொல்றா, கல்வன் என்றேனோ லோக குருவை போலே அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றான் ராமானுஜர். சிரிச்சார், வாஸ்தவன் தான் அவன், பெரிய கல்வன் தான் இந்த கல்வன். உன்னை என்னையும் இங்க நிக்க வச்சிருக்கானே, எல்லா இடங்கள்லயும் நான் பேச பல ஆயிரம் பேர் கேட்பா, இன்னைக்கு நீ பேச என்ன கேட்க வச்சு, இதுவே பெரிய கள்ளத்தனம் தானே, அதாவது பெரிய கள்ளத்தனம் தானே. அது எல்லா இடத்துலயும் பேசி 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 திருப்தி பணிகொள்ற ராமானுஜரையும் ஸ்ரோதாவாக உட்கார வச்சு ஒரு பெண் பிள்ளைய வத்தா வாக்கி பேச வச்சுட்டானே. சுகபிரம்மம் பாகவதம் சொன்னார் பரிசுத்த கேட்டான், இது பின்னாடி ஒரு பாகவதத்துல பரிசுத்த சொன்னா சுகபிரம்மம் கேட்டாங்க எப்படி இருக்கும் கிடையாது. அவன் நினைச்சா எப்படி வேணா யார வேணா சொல்ற ஸ்தியில உட்கார வைப்பான், யார வேணா கேட்கிற ஸ்தியில உட்கார வைப்பான். பீஷ்மர சொல்ல வச்சு இவன் கேட்கலையா, இவன் பேசி அர்ஜுனன் கேட்கலையா, இவன் அவ்வளவு அழகா அர்ஜுனுக்கு உபதேசம். ஆனா இவன் பீஷ்மர சொல்ல சகசநாமத்தை கேட்டான், தானும் நிலம் மாறுவான் அடுத்தவாளையும் நிலம் மாற்றுவான், அவ்வளவு விசேஷம். அதனால இவன் பெரிய கல்வன் தான் அப்படின்னு ராமானுஜர் ரசிக்கிறார். கல்வனின்றேனோ லோக குருவை போலே ராமானுஜர் ரசிக்க பெண் பிள்ளையும் ஆனந்தத்தை தொலைச்சு, இது வேற பெரிய பாதானே புதுசா புது வியாக்கியானம் பண்ணவும் பண்ணலாம் தெரியாது. லோக குருன்ற ஒரு வார்த்தையை கொண்டு சில பெரியவாளுடைய வியாக்கியானம் இந்த மாதிரிலாம் காண கிடைக்கிறது. நாளைக்கு வேறதான புது வியாக்கியானம் கூட இந்த வாக்கியத்துக்கு வரலாம் தெரியாது. வைஷ்ணவ பரமா சொல்லணும்ன்றதுக்காக சிவருன ஓரம் சொல்லிட்டு லோக குரு அப்படின்றதுக்காக யாராவது ஆச்சாரணை பிடிச்சு ஏதாவது விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு இங்க இருந்தாவது சாஸ்திரத்தை ஏதாவது கிடைக்கும் அதை கொண்டு வந்து கூட சொல்லலாம். அதனால அது தப்புன்னு அர்த்தமும் கிடையாது, இது தப்புன்னு அர்த்தமும் கிடையாது. கல்வன் என்றேனோ லோக குருவை போலே பெருமாளை கல்வா அப்படின்னு சொல்லணுமே, பெருமாளுடைய பலம் தெரிஞ்சு அவனை கல்வன்னு சொல்லணுமே, எல்லா வேலையும் முடியுமா? ஏகநாதரிடத்துல துவாரகாதீசன் 12 வருஷம் இருந்தான், ஒரு நாள் கூட அவரால் கண்டுபிடிக்க முடியலையே, இவன் துவாரகாதீசன் கண்டுபிடிக்கவே முடியலையே. ஆனா சிவபெருமான் உடனே 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 கண்டுபிடிச்சு விடுறாரா இல்லையா? அதுபோல பகவானுடையதான லீலா விசேஷங்களை புரிஞ்சண்டு அவனுடைய திருடுத்தனத்தை உணர்ந்துண்டு கழ்வா அப்படின்னு லோக குரு போல் அடியாள் சொல்ல வல்லவளா இருந்தா இந்த திருக்கோவில் இருந்தா உத்தமம் சுவாமி அடியாள் மசல் புழுக்க. வரப்பல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த வாக்கியம் சொல்றா பெண் பிள்ளை. கடலோசை என்றேனோ பெரிய நம்பிகளை போலே, கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே. கடலோசை உலகத்துல நிறைய ஓசைகள் உண்டு, நம்ம கேட்டுட்டே இருக்கோம், ஓசைதான் உலகத்துல. இதனாலே இந்த காதுன்ற ஒரு வஸ்து ரொம்ப விசேஷமானது, சோத்ரேந்திரியம். பாகவத்தை திரும்ப திரும்ப ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு இந்திரியம் இதுதான். கண்ணு தெரியலனா கூட பரவாயில்ல, நிஜமாவே சூர்தாசர்களாம் கண்ணே கிடையாது, ஆனா காதுல கேட்ட கிருஷ்ணலீலா வச்சிருந்து ஸ்மரணை பண்ணி நாமஜபம் பண்ணி கண்ணனை பிரத்யட்சமா பார்த்துட்டார். நல்ல பெரிய விஷயம் அது, வாய் பேச முடியாதவாள்னா கூட பகவானை பார்த்துட்டார். இந்த காது கேட்கணும், இப்ப காது கேட்கறதாலும் தைரியம் வந்து உட்காந்துட்டு இருக்கேன், இல்லைனா நான் வேக உட்காந்து எனக்கு என்ன கேட்க போறது, காது கேட்டே வரமாட்டேங்கிறேன். அதுக்கே நோட்டீஸ் அடிக்க வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியிருக்கு, போன் பண்ண வேண்டியிருக்கு, எஸ்எம்எஸ் எழுப்ப வேண்டியிருக்கு, உங்களுக்கு தெரியாதா? தெரியும், யாரோ ஒரு ஆத்துல நடக்கிறதா, வரலாமோ வேண்டாமோ, ஒரு நீதி முழக்காது. திருவனந்தபுரத்துக்கு ஸ்பெஷல் போல இருக்கு, இன்னும் யாராத்துக்குமே போகாதபடி ஆத்துலயே உட்காந்து சமம் பண்ற மாதிரி நினைப்பேன். வீடு வீடா திருத்திருவா தான் போயிட்டு இருக்கான் அனந்தபுர வாசிகள். ஒரு குறையும் இல்லை, சத்சங்கத்துக்காக ஆட்டி கூப்பிட அவ்வளவுதான். மத்த எதுக்கு வேணா எந்த எந்த வீட்டுக்கு வேணா எந்த தெருவுக்கு வேணா ஏறி இறங்கலாம். இந்த காது இல்லை வச்சுக்கோங்களேன், இந்த சத்சங்கம் கேட்கணுன்ற ருச்சி வராது, பஜனைக்கு போகணும்னு தோணாது. இந்த காது கேட்கல வச்சுக்கோங்களேன், காது கேட்கறதுனாலதான் பென்சில்லாம் வச்சு மார்க் பண்ணிக்கணும் பாகவதம். இந்த இடத்துல எப்படி பிரிக்கணுமா, காதே கேட்கணும் எனக்கு பிரிக்கிறது. அவள் காது பத்தி காப்பி அடிக்கணும், அவ இங்க இங்க மார்க் பண்ணிட்டு பக்கத்துல பேசும்போது பென்சில் தானா உள்ளதை கோடு கிழிச்சிடும். அந்த அப்படியே ஈ அடிச்சான் காப்பி, அங்க பிரிக்கவே